அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் பாகிஸ்தான் பள்ளி மாணவி மலாலா யூசுப் சாயிக்கும் இந்தியாவின் கைலாஷ் சத்யார்த்திக்கும் நோபல் பரிசு இன்று வழங்கப்பட்டிருப்பது குறித்த செய்திகள், இலங்கையின் மலையகத்தைச் சேர்ந்த இரண்டு அமைச்சர்கள் அரசிலிருந்து விலகி ஜனாதிபதி தேர்தலில் எதிரணியின் பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்திருப்பது குறித்த செய்திகள்,
நான் 100 நாட்கள் கூட இருக்கவில்லை, 60 நாட்கள் தான் நான் அமைச்சராக இருந்திருக்கின்றேன். இருந்தாலும் எங்களுக்கு மலையக மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு வேட்பாளர் இன்று வந்திருக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது அந்த வேட்பாளருக்கு எங்களுடைய ஆதரவை.
இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் பங்கேற்கும் எல்லா அரசியல் கட்சித் தலைவர்களும் தேர்தலுக்கு முன்பும் தேர்தலுக்கு பின்பும் வன்முறையில் ஈடுபடக்கூடாது என்று எச்சரிக்கப்பட வேண்டும் என மோதல்களை தடுப்பதற்கான சர்வதேச தன்னார்வ அமைப்பு கோரிக்கை விடுத்திருப்பது குறித்த செவ்வி,
there's the pre-election scenario and the closer the election is going to be it probably means the chances of violence.
கடவுள் மறுப்பாளர்கள், மனிதநேய பற்றாளர்கள் பலர் அரசுகளால் தொந்தரவு செய்யப்படுவதாக வெளியாகி இருக்கும் அறிக்கை குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் சுவாமிநாதன்.
இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மேற்கு கரை பகுதியில் இடம்பெற்ற ஒரு எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுது இஸ்ரேலிய இராணுவ வீரர்களுடன் ஏற்பட்ட ஒரு மோதலில் பாலஸ்தீன அரசின் அமைச்சர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதன்பொழுது எடுக்கப்பட்ட படங்களில் சயீத் அபு இயின் எனும் அந்த அமைச்சரின் குரல் வலையை இஸ்ரேலிய சிப்பாய் ஒருவர் நெரிப்பது தெரிகிறது. பின்னர் அவர் தனது நெஞ்சை பிடித்து கொண்டு கீழே விழுந்து மடிவதும் காணப்படுகிறது. ஆனால் சம்பவத்தை நேரில் பார்த்த சிலர் அவர் கண்ணீர் புகை குண்டு ஒன்றின் தாக்குதலுக்கு ஆளானார் என்று கூறுகின்றார்கள். அபு இயன் அவர்களின் உடல்நிலை கூட அவரது மரணத்திற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்று சில செய்திகள் கூறுகின்றன. அவரது கொலையை கண்டித்துள்ள பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் அது காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயல் என்று வர்ணித்துள்ளார்.
2 ஆண்டுகளுக்கு முன்பு தாலிபான்களால் சுடப்பட்ட பாகிஸ்தான் பள்ளி மாணவி மலாலா யூசுப் சாய்க்கும் இந்தியாவின் சிறார் நலன் குறித்த செயல்பாடுகளை முன்னெடுக்கும் கைலாஷ் சத்யார்த்திக்கும் நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. 17 வயதையான மலாலா மிக குறைந்த வயதில் நோபல் பரிசை வென்றவர் என்ற சிறப்பினையும் பெற்றிருக்கின்றார். தன்னுடைய உரையில் கல்வி முக்கியத்துவம் குறித்து அதிகம் வலியுறுத்திய மலாலா உலகத் தலைவர்கள் கல்வியை முக்கிய குறிக்கோளாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்.
I'm here to stand up for their rights, to raise their voice. It is not time to pity them. It is time to take action.
அமைதி பரிசுடன் கொடுக்கப்படும் 1.4 மில்லியன் டாலர்களை இவர்கள் இருவரும் பகிர்ந்து கொள்வார்கள். தனக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை தன்னுடைய சொந்த ஊரான ஸ்வாட் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட இடங்களில் பள்ளி கல்வி வசதியை மேம்படுத்த தான் செலவிடப் போவதாக மலாலா தெரிவித்திருக்கின்றார்.
பிரேசிலில் இராணுவ ஆட்சி நடைபெற்ற பொழுது அதிகார துஷ்பிரயோகமும் சித்திரவதையும் அதிகாரப்பூர்வமான கொள்கைகளாகவே இருந்தன என்று நாட்டில் உண்மைகளை கண்டறியும் தேசிய ஆணைக்குழு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது. இராணுவ ஆட்சி காலத்தின் பொழுது நடைபெற்ற மனித உரிமை மீறல்களை பாதுகாப்பு படையினர் வெளிப்படையாக அங்கீகரித்து அதற்கு துறை ரீதியாக பொறுப்பேற்க வேண்டும் எனவும் உண்மைகளை கண்டறியும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அங்கு 1964 முதல் 1985 ஆண்டு வரை நடைபெற்ற இராணுவ ஆட்சியின் போது ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டோ அல்லது காணாமலோ போயினர். இப்படியான சம்பவங்களுக்கு பொறுப்பானவர்கள் பிரேசிலின் பொது மன்னிப்பு சட்டங்களின் கீழ் பாதுகாக்கப்படக்கூடாது எனவும் அந்த அறிக்கை கூறுகிறது. ஆனால் அப்பொழுதிருந்த இராணுவ ஆட்சிக்கு ஆதரவாக இருந்தவர்கள் இந்த அறிக்கை காழ்ப்புணர்ச்சி கொண்டது என்று கூறுகிறார்கள்.
மத்திய தரைக்கடலில் இந்த ஆண்டு 3400 பேர் மூழ்கி இறந்து போன நிலையிலும் இதுகுறித்து கண்டும் காணாத போக்கையே செல்வந்த நாடுகள் வெளிப்படுத்தியிருப்பதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அமைப்பின் தலைவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். படகு மூலம் ஐரோப்பாவுக்குள் புக முற்படுவோர்களில் பாதி பேர் போர் பிராந்தியத்திலிருந்து தப்பி வருபவர்கள் என்றும் இவர்கள் பொருளாதார அகதிகள் இல்லை என்றும் ஐநா கூறுகிறது. பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்படியொரு நிலை தோன்றியிருக்கிறது. எப்படியாவது ஐரோப்பாவுக்குள் நுழைய வேண்டும் என்று முயல்பவர்கள்படும் துன்ப துயரங்களையும் அவர்கள் சுரண்டப்படுவது குறித்த கவலைகளும் இல்லாமல் இருப்பது மிகவும் வேதனையானது என்று மனித உரிமைகளுக்கான ஐநா ஆணையர் சையத் ராத் அல் ஹுசேன் ஜெனீவாவில் பேசுகையில் தெரிவித்திருக்கின்றார்.
ரஷ்யாவின் தேசிய நாணயத்தின் மதிப்பு மிகவும் வேகமாக சரிந்து வரும் நிலையில் அதன் காரணமாக நாட்டு மக்கள் பீதியடைய வேண்டாம் என்று ரஷ்ய பிரதமர் டிமிட்ரி மெட்வியடேவ் வலியுறுத்தியுள்ளார். இதன் காரணமாக மக்கள் யாரும் ரூபலை டாலர்களாகவோ யூரோக்களாகவோ மாற்ற வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேற்கத்திய நாடுகளின் தடைகள் தமது பொருளாதாரத்தை பாதிக்கும் அதே நேரத்தில் தங்களாலும் மற்ற நாடுகளுக்கு பொருளாதார பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன என்றும் அவர் கூறுகிறார்.
பெட்ரோலியப் பொருட்களில் பெரிய அளவில் விலை வீழ்ச்சி பெட்ரோலியப் பொருட்கள் பெரிய அளவில் வீழ்ச்சியடைவது இஸ்லாமுக்கும் மத்திய கிழக்கும் எதிராக செய்யப்படும் சதி என்று ஈரானின் அதிபர் ரஹானி குற்றம் சாட்டியிருக்கின்றார்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் சர்வதேச செய்தி ஒன்றும். பாகிஸ்தான் பள்ளி மாணவி மலாலா யூசுப் சாயிக்கும் இந்தியாவின் கைலாஷ் சத்யார்த்திக்கும் நோபல் பரிசு இன்று வழங்கப்பட்டிருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தி அறிக்கையில் பார்த்தீர்கள். இதுகுறித்த மேலதிக பிபிசி விவரங்களை தமிழில் தருகிறார் சுவாமிநாதன்.
அறிவியல் மற்றும் பொருளாதார துறைகளில் சாதனைகள் புரிந்தோருக்கு வழங்கப்படும் நோபல் பரிசுகளை விட இலக்கியம் மற்றும் அமைதிக்கான நோபல் பரிசுகள் பெரிதாக கவனிக்கப்படுகின்றன. இந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசுக்காக பாகிஸ்தானில் பிறந்த முஸ்லீமான மலாலாவையும் இந்தியாவில் இருக்கும் ஹிந்துவான கைலாஷ் சத்யார்த்தியையும் தேர்ந்தெடுத்ததன் மூலமாக பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் பெண் கல்விக்கு ஆதரவாகவும் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்ததாக நோபல் கமிட்டி ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இவர்கள் இருவரும் நோபல் பரிசின் வரலாற்றில் போராடும் மக்களின் பிரதிநிதிகளாக இரு ஜொலிக்கும் அணிகலன்களாக இருப்பார்கள் என்று நோபல் கமிட்டி இவர்களுக்கு புகழாரம் சூட்டியது.
You will for all the future be two new jewels in the history of the Nobel Peace Prize.
நோபல் பரிசு வரலாற்றில் போராடும் மக்களுக்காக செயற்பாட்டாளர்களுக்காக வருங்காலத்தில் நீங்கள் இருவரும் ஜொலிக்கும் ஆபரணங்களாக இருப்பீர்கள். நீதிக்கான சுதந்திரத்திற்கான போராட்டம் வெற்றி பெற குழந்தைகளும் இளையோர்களும் சுதந்திரமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றார் நோபல் பரிசு குழுவின் தலைவர் தோபியான் யாக்லண்ட். பாகிஸ்தானில் இருந்தபடி பிபிசியின் உருது சேவை மூலமாக தான் தனது பள்ளிக் கல்வியை தொடர்வது குறித்த சவால்கள் பற்றி வெளியுலகுக்கு தெரியப்படுத்தினார் மலாலா. கடந்த 2012 அக்டோபர் மாதம் தாலிபான்களால் அவர் சுடப்பட்டார். பிறகு ஐக்கிய ராஜ்யத்தில் அளிக்கப்பட்ட உயர்தர சிகிச்சை காரணமாக உயிர் பிழைத்த அவர் இங்கு அவருடைய பள்ளி படிப்பை தொடர்கிறார். பெண் கல்விக்கு ஆதரவாகவும் பயங்கரவாதத்துக்கு எதிராகவும் அவர் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றார். நோபல் பரிசை பெற்றுக்கொண்ட பிறகு உரையாற்றிய மலாலா பெண் கல்வி குறித்து அதிகம் வலியுறுத்தினார். எல்லோருக்கும் தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்றார். தன்னுடைய இளம் வயது குறித்து குறிப்பிட்ட அவர், தன்னுடைய இளைய சகோதரர்களுடன் தொடர்ந்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் ஒருவருக்கு நோபல் பரிசு கொடுப்பது என்பது இப்போதுதான் நடந்திருக்கிறது என்றார்.
I'm proud, well in fact I'm very proud to be the first Pashtun, the first Pakistani and the youngest person to receive this award.
இந்த பரிசை பெற்ற முதல் பஷ்தூன் இனப்பெண் என்பதிலும் பாகிஸ்தானியர் என்பதிலும் வயதில் இளையவள் என்பதிலும் எனக்கு பெருமை என்றார் மலாலா. அமைதி பரிசுடன் கொடுக்கப்படுகின்ற 14 லட்சம் டாலர்களை இவரும் இந்தியாவின் கைலாஷ் சத்யார்த்தியும் பகிர்ந்து கொள்வார்கள். தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணத்தை மலாலா அறக்கட்டளை மூலமாக தன்னுடைய சொந்த ஊரான ஸ்வாட் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட இடங்களில் பள்ளி கல்வி வசதியை மேம்படுத்த தான் செலவிடப் போவதாக மலாலா தெரிவித்திருக்கின்றார். முன்னதாக பிபிசியிடம் பேசிய மலாலா தன்னுடைய அரசியல் ஆர்வம் பற்றி கூறினார். பிரதமர் பதவி கிடைத்தால் மாற்றங்களை ஏற்படுத்த முடியுமென்றால் தான் அந்த பதவியை ஏற்பேன் என்று அவர் தெரிவித்தார். இந்தியாவில் சிறார் அடிமை முறையை ஒழிக்க கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேல் போராடி வரும் கைலாஷ் சத்யார்த்திக்கும் நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இன்று நடந்த வைபவத்தில் அமைதிக்கான நோபல் பரிசு அளிக்கப்பட்டது. பல 1000 சிறுவர்களை அடிமை தலையிலிருந்து இவர்
விடுவித்திருக்கின்றார். Silence, the cry of innocence and the face of invisibility. I represent
குரல் கேட்காத வெளியில் தெரியாத பல லட்சம் அழுகை குரல்களை தான் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக தெரிவித்தார் சத்யார்த்தி. மலாலாவுக்கு கிடைத்த அளவுக்கு ஊடக வெளிச்சமும் சர்வதேச அங்கீகாரமும் சத்யார்த்திக்கு இதுவரை கிடைக்கவில்லை என்றாலும் டெல்லியில் இருக்கும் அவரது அலுவலகத்தில் இன்று காலை முதலே கொண்டாட்டங்கள் துவங்கிவிட்டன.
பிபிசி செய்திகளை தமிழில் தந்தவர் சுவாமிநாதன். இலங்கையில் 2 துணை அமைச்சர்கள் அரசிலிருந்து விலகி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிரணியின் பொது வேட்பாளராக போட்டியிடும் மைத்ரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். மலையக மக்கள் முன்னணியைச் சேர்ந்த வி ராதாகிருஷ்ணன் மற்றும் தொழிலாளர் தேசிய சங்கத்தைச் சேர்ந்த பழனி திகாம்பரம் ஆகிய இருவரும் அண்மையில்தான் மஹிந்த ராஜபக்சே அரசின் துணை அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் அரசிலிருந்து விலகி எதிரணிக்கு ஆதரவு என்னும் நிலைப்பாடு ஏன் எடுத்திருக்கிறீர்கள் என்று ராதாகிருஷ்ணனிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
நான் 100 நாட்கள் கூட இருக்கவில்லை, 60 நாட்கள் தான் நான் அமைச்சராக இருந்திருக்கின்றேன். இருந்தாலும் எங்களுக்கு மலையக மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு வேட்பாளர் இன்று வந்திருக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது அந்த வேட்பாளருக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் இப்பொழுது இருக்கின்றது. அதாவது எங்களுடைய நிலை என்னவென்றால், மலையக மக்களுடைய வீட்டு பிரச்சனை தான் முதலாவதாக பிரச்சனை. அந்த பிரச்சனையை இவர்கள் தீர்த்து தருவதாக எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது சொந்த காணியிலே சொந்த வீடு கட்டுவதற்கான வசதியை செய்து தருவதாக உறுதியளித்திருக்கின்றார்கள். மலேசிய மக்களுடைய கல்வி வளர்ச்சியிலே முழுமையான அக்கறை செலுத்துவதாகவும், பல பாடசாலைகள் மேலும் உருவாக்குவதாகவும், அதே நேரத்தில் மலேக இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிப்பதற்கு வசதிகளை செய்து தருவதாக எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே நாங்கள் ஒரு அதிரடி முடிவை எடுத்து பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இப்பொழுது இருக்கின்றோம்.
மலேக மக்களுடைய வீட்டு பிரச்சனை என்பது இன்றைக்கான பிரச்சனை இல்ல, அதாவது சரித்திரபூர்வமாக பார்த்தால் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகால பிரச்சனை. மலையக மக்களுக்கு வீடு கட்டி தருவது, சொந்த காணியிலேயே வீடு கட்டி தருவது என்பதெல்லாம் உண்மையில் யதார்த்த ரீதியில் உடனடியாக நடக்கக்கூடிய காரியமாக நீங்கள் பார்க்கின்றீர்களா? எதிர்த்தரப்பிலிருந்தும் தேர்தல் அரசியல் தானே இது?
அதாவது நாங்கள் எங்காவது ஒரு இடத்துல ஆரம்பிக்கப்பட வேண்டும். சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அம்மையார் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே அவர் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு ஒன்றை ஏற்படுத்தி அந்த தோட்ட மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதிலே மும்முரமாக இருந்தார். அதன் ஒரு கட்டம் தான் இந்த வீடமைப்பு திட்டமும். ஆகவே அந்த வீடமைப்பு திட்டம் ஆரம்பித்து செயல்படுகின்ற சூழ்நிலையிலே அது முழுமையாக நடைபெறாமல் போய்விட்டது. நான் சொல்லவில்லை 2 லட்சம் வீடை ஒரு 3 வருஷத்திலே 6 வருஷத்திலே கட்ட முடியும் என்று. தோட்டத்திலே இப்பொழுது மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன, அதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். தோட்டங்களிலே லைன் கேமராக்கள் இருக்கின்றது, அந்த லைன் கேமராக்களை திருத்தி அமைப்பதற்கான 2வது நடவடிக்கை எடுக்க வேண்டும். 3வதாக தோட்டங்களிலே கொட்டிகளிலே வாழ்கின்றவர்களுக்கு புது வீடுகளை அமைத்து தர வேண்டும். 4வது ஒரு வீட்டிலே 3-4 குடும்பங்கள் இன்று இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த மாதிரியான குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு புது வீடுகளை அமைத்து இந்த மாதிரி ஒரு முறையிலே ஆரம்பித்து விட்டால் தானாகவே நயன் காமராக்கள் ஒழிக்கப்படும்.
இப்ப மலையகத்திலேயே இருப்பதாக கருதப்படும் மிகப்பெரிய ஒரு தொழிற்சங்கம் அல்லது அரசியல் அமைப்பான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அரசுடன் நிற்கின்றது. இன்று காலை வரை நீங்கள், திரு திகாம்பரம் போன்றவர்கள் அரசுடனேயே இருந்தீர்கள். கிட்டத்தட்ட எல்லாருமே அரசுடன் இருந்த ஒரு காலகட்டத்தில் சாதிக்க முடியாததை பிரிந்து வந்து சாதித்து விட முடியுமா என்பது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, தொடர்ச்சியாக மலையக அரசியல் தலைமைகள் பிளவுபட்டே இருக்கும் பொழுது அப்ப இந்த பக்கம் சில ஆதரவு, அந்த பக்கம் சில ஆதரவு என்பது எப்படி நல்ல திட்டங்களை முன்னெடுப்பது?
இது வந்து மலையகத்துக்கு ஒரு சாதக்கேடு என்றுதான் சொல்லலாம். அதே போய் ஒரே பக்கம் போய் இருந்து இவ்வளவு நாள்கள் நாங்கள் எதுவுமே சாதிக்கவும் முடியவில்லை. சில சில தற்காலிக பரிசுகளை கொடுத்து அல்லது பொருட்களை கொடுத்து அவர்களை திருப்தி பண்ணுவது ஒரு மோசமான நிகழ்வுகளாக மலையகத்தில் நடந்து வருகின்றது. எங்களுக்கு நிரந்தரமான தீர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தீர்வுகளை இந்த புது அரசாங்கம் எடுக்க முடியும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இவர்களுக்கு உதவி வருகின்றோம்.
சரி, இப்ப மறுபுறத்தில் அதாவது அரச தரப்பில் இருந்து தேர்தல் காலங்களில் எத்தரப்பில் வெற்றி காற்று அடிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதோ அந்த பக்கம் சாய்வதே இப்ப உங்களை போன்ற மலையக அரசியல் தலைவர்களுக்கு வாடிக்கையாக போய்விட்டது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு முன் வந்தால் அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க?
நாட்டிலே ஒரு தேசிய அளவிலே ஒரு மாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. ஆகவே அந்த சூழ்நிலையில் தேசிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது மலையக மக்களுடைய உள்ளுணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற மாதிரிதான் நாங்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். தவிர அவர்களை நிராகரித்துவிட்டு ஒரு முடிவு எடுப்பது எங்களுக்கு பொருத்தமற்றதாக இருக்கும். ஆகவே எங்களை பொறுத்தவரை மலையக மக்களுடைய பிரச்சனைகளை இன்று நாங்கள் கருத்தில் கொண்டு எங்களுடைய சுய லாபத்தை மறந்து மலையக மக்களுக்கு உணர்வுகளை புரிந்து அவர்களுக்கு எதிர்காலத்திலே சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை உண்டாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கின்றோம்.
எதிர்த்தரப்பின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் உங்களுடன் எழுத்து பூர்வமாக ஏதாவது ஒரு உடன்பாட்டில் கையெழுத்திட்டு இருக்கின்றார்களா?
நாங்கள் ஒரு எம்ஓஐ தயார் பண்ணி இருக்கிறோம். இந்த கிழமை நாங்கள் அதில் சைன் பண்ணி வாங்குவோம். அவர்களும் நாங்களும் அந்த புரிந்துணர்வுக்கு ஒத்துக்கொண்டோம். இந்த சைன் பண்றது மட்டும்தான் இருக்கு இப்ப டீலே.
இலங்கை அரசிலிருந்து விலகியிருக்கும் அமைச்சர் ராதாகிருஷ்ணன். எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் தேர்தலில் வெற்றி பெற்றால் 100 நாட்களில் தகவல் அறியும் உரிமை சட்டம் நிறைவேற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் உதயகுமார்.
எதிர்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன வெற்றி பெற்ற பின்பு 100 நாட்களுக்குள் தகவல் அறியும் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். தகவல் அறியும் சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு தனது கட்சி பலமுறை முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் தற்போதைய அரசாங்கம் அதற்கு ஒத்துழைப்பு வழங்காதமை காரணமாக அந்த முயற்சிகள் பயனளிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஆயினும் தற்போதைய ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் மகிந்த ராஜபக்ஷ தவிர ஏனைய வேட்பாளர்கள் சகலரும் ஊடக சுதந்திரத்தை நிலைநாட்டுவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அறிவித்துள்ளனர். மகிந்த ராஜபக்ஷ மாத்திரமே ஊடக சுதந்திரம் சம்பந்தமாக எதுவும் குறிப்பிடாமல் இருக்கின்றார். எனவே மைத்ரிபால சிறிசேனவின் வெற்றியின் பின்பு பறிக்கப்பட்டுள்ள ஊடக சுதந்திரம் மீண்டும் நிலைநாட்டப்படும். அதேபோன்று 100 நாட்களுக்குள் தகவல் அறியும் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் பங்கேற்கும் எல்லா அரசியல் கட்சித் தலைவர்களும் தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் தேர்தலுக்கு பிறகும் வன்முறைகளில் ஈடுபடக்கூடாது என்று எச்சரிக்கப்பட வேண்டும் என மோதல்களை தடுப்பதற்கான சர்வதேச தன்னார்வ அமைப்பு ஒன்று கோரிக்கை விடுத்திருக்கிறது. ICG என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இந்த தேர்தலின் முடிவுகள் எப்படி அமையும் என்பது குறித்து தெளிவற்ற தன்மை நிலவுவதால் மோசமான வன்முறைகள் நிகழக்கூடிய ஆபத்து அதிகம் இருப்பதாக கவலை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை உருவாக்கிய முக்கிய செயற்பாட்டாளர் ஆலன் கீனன் தமது அறிக்கையின் சாராம்சம் குறித்து BBC சிங்கள சேவையான சந்தேஷியாவிடம் கருத்து தெரிவித்த போது,
There's the pre-election scenario and the closer the election is going to be, it probably means the chances of violence, of serious violence increase.
தேர்தலுக்கு முந்தைய நிலைமைகளை வைத்து பார்க்கும்போது அச்சம் அதிகரிக்கிறது. தேர்தலுக்கு பிறகான காலகட்டத்தில் நடக்கக்கூடிய வன்முறை குறித்தும் நாங்கள் கவலைப்படுகிறோம். இந்த தேர்தலில் ராஜபக்ஷ பெரும் வெற்றி பெற்றார் என்றால் அவர் கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்களுக்கு எதிரான வன்முறையான எதிர்வினைகள் நடக்கலாம் என்று நாங்கள் அஞ்சுகிறோம். மாறாக சிறிசேனா வெற்றி பெற்றால் ராஜபக்ஷ சகோதரர்கள் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அமைதியாக வெளியேறுவார்களா என்கிற கவலைகளும் இருக்கின்றன. ஒருவேளை அரசியல் சட்டத்திற்கு வெளியேயான நடைமுறைகள் மூலம் தமது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள அவர்கள் முயல்வார்களா, தேர்தலை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்வார்களா அல்லது வன்முறையை கையாள்வார்களா என்றெல்லாம் தெரியாது. அப்படி நடக்குமா என்று உறுதியாக தெரியாது. ஆனால் அப்படியானதொரு அச்சம் அங்கே பரவலாக நிலவுகிறது என்பதையே நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் என்றார் ஆலன் கீனன். சர்வதேச நாடுகளும் ஐநா மன்றம், ஆசிய வளர்ச்சி வங்கி போன்ற சர்வதேச நிறுவனங்களும் தற்போதே இது தொடர்பில் தலையிட்டு வன்முறை உருவாகும் சாத்தியத்தை குறைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
International and domestic election monitoring processes so that there are eyes and ears all around the country to report on any infractions.
நாங்கள் என்ன கோருகிறோம் என்றால் இலங்கைக்குள்ளும் சர்வதேச அளவிலான தீவிரமான கண்காணிப்பு முறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோருகிறோம். வன்முறை மட்டுமல்ல, தேர்தல் முறைகேடுகள் குறித்தும் நாடு தழுவிய அளவில் கண்காணிக்க தேவையான நடைமுறைகளை உருவாக்க வேண்டும். இது தொடர்பில் இலங்கையை தொடர்ந்து விமர்சித்து வருவதாக பார்க்கப்படும் மேற்குலக நாடுகள் தவிர இந்தியா, சீனா, ஜப்பான் போன்ற இலங்கையை தொடர்ந்து ஆதரித்து வரும் நாடுகளின் அரசாங்கங்கள் இந்த தேர்தலில் சில எல்லைக்கோடுகளை மீறினால் அதற்கான கடுமையான பின்விளைவுகளை உரியவர்கள் சந்திக்க வேண்டும் என்று ராஜபக்ஷ அரசுக்கு தெளிவாக தெரியப்படுத்துவது அவசியம் என்றார் ICG அமைப்பைச் சேர்ந்த ஆலன் கீனன். இதேவேளை இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நேற்று திருப்பதி வந்தபோது அங்கு செய்தி சேகரிக்க சென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த செய்தியாளர்கள் தாக்கப்பட்டதாக புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
ஆந்திர மாநிலம் திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ வருகை தந்தபோது அதுகுறித்த செய்திகளை சேகரிக்க சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த செய்தியாளர்களை ஆந்திர காவல்துறையினர் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. திருப்பதியில் உள்ள வெங்கடாஜலபதி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக இலங்கை அதிபர் ராஜபக்ஷே நேற்று மதியம் திருப்பதி வந்து சேர்ந்தார். அவருடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதிமுகவினர் திருப்பதியில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருந்தனர். இது தொடர்பான செய்திகளை சேகரிப்பதற்காக தமிழகத்தைச் சேர்ந்த செய்தியாளர்கள் திருப்பதி சென்றிருந்தனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை 2:30 இலங்கை அதிபர் சுவாமி தரிசனத்திற்கு செல்லவிருந்தார். அப்போது வேறொரு இடத்தில் மதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்றனர். இது தொடர்பான காட்சிகளை தமிழ் தொலைக்காட்சி செய்தியாளர்கள் எடுக்க முயன்றபோது அவர்களையும் தாக்கி காவல்துறை வாகனத்தில் ஏற்றியதாக தனியார் தொலைக்காட்சி நிறுவன செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக BBC பேசிய தனியார் தொலைக்காட்சி நிறுவன செய்தியாளர் மணிகண்டன்,
30 மேற்பட்ட ஆந்திர போலீசார் வேண்டுமென்றே தமிழக செய்தியாளர்களை தாக்கி காயப்படுத்தி அவர்களது ஒளிப்பதிவு கருவிகளை அடித்து உடைத்து அவர்களை கடுமையாக தாக்கி வேலையில் ஏற்றிக் கொண்டு மற்ற மதிமுக தொண்டர்களோடு அவர்களை ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு வனப்பகுதியில், அதாவது சிறுத்தைகள் மற்றும் கரடி உலாவக்கூடிய ஒரு வனப்பகுதியில் அவர்கள் இறக்கிவிட்டார்கள்
என்று கூறினார். காவல்துறையினரின் தாக்குதலில் பலரது ஒளிப்பதிவு கருவிகள் சேதமடைந்தனர். தமிழகத்தைச் சேர்ந்த தொலைக்காட்சி நிருபர்கள் மட்டும் செய்தி சேகரிக்க அனுமதிக்கப்படவில்லை என தமிழக செய்தியாளர்கள் குற்றம் சாட்டியிருக்கும் நிலையில் ஆந்திராவைச் சேர்ந்த பத்திரிகையாளரான சுரேஷிடம் இதுகுறித்து கேட்டபோது,
அவங்க என்ன சொல்றாங்கன்னா மதிமுக வந்து தூண்டி விட்டுக்கிட்டு அழைச்சிட்டு வந்தது தமிழ் பத்திரிகையாளர்ன்ற மாதிரி அவங்களுக்கு தகவல் கிடைக்கிறதுன்னு சொல்றாங்க அவங்க. ஆனா நம்ம பத்திரிகையாளர்களும் முற்றிலும் அதை வெறுக்கிறாங்க. அதான் எங்களுக்கு அது சம்பந்தம் இல்லாத விஷயம். ஒளிப்பதிவு செய்ய வந்தோமே தவிர எங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமான விஷயம். ஆனா அது அவங்க ஏத்துக்கிற நிலைமையில இல்லை. 11 மணிக்கு மேல வந்து ராஜபக்ஷ போன பிறகு வந்து தெலுங்கு மீடியாக்காரங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. திருப்பதி பிரஸ் கிளப்ல இருந்து ஜாயின்ட் செக்ரட்டரி சுரேந்தர் ரெட்டி என்றவர் எங்களுக்கு எங்க கூட வந்து திருப்பதி எஸ்பி ஆபீஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு சார்
என்று கூறினார். ஆந்திர காவல்துறையினரின் இந்த நடவடிக்கைக்கு திமுக, மதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட தமிழகத்தைச் சேர்ந்த அரசியல் கட்சித் தலைவர்கள் அனைவரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின்,
பத்திரிகையாளராக இருந்தாலும் செய்தி சேகரிக்கக்கூடிய தொலைக்காட்சியினர் இருந்தாலும் தாக்கப்பட்டிருப்பது, அது காவல்துறையினரால் தாக்கப்பட்டிருப்பது செய்தி கேள்விப்படுகிற போது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதை நாங்கள் கண்டிக்கிறோம்
என்று கூறினார். இனி பிரதமர் தமிழகத்திற்கு வந்தால் அவருக்கு எதிராக மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார்.
இந்த கேமராக்களை உடைச்சதும் பத்திரிகையாளர்கள் தாக்கியதும் மிகவும் கண்டனத்துக்குரியது. ஆந்திர முதலமைச்சர் என் மதிப்புக்குரிய சகோதரர் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு நான் கேட்டுக் கொள்கிறேன், காவல்துறையினர் இப்படி காட்டுமிராண்டித்தனமாக தாக்கியதற்கு உடனடியாக அவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். இன்றைக்கு இவ்வளவுக்கு பிறகு எங்களை கிள்ளுக்கிறான் என் நெஞ்சில எட்டி மிதிக்கிற காரியத்தை செஞ்ச நரேந்திர மோடி அரசுக்கு சொல்றேன், இனி பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்குள் என்றைக்கு வந்தாலும் என் தலைமையில் கருப்பு கொடி காட்டுவோம்.
தமிழக பத்திரிகையாளர் சங்கங்களும் கேரள உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கமும் இந்த சம்பவம் குறித்து கண்டனம் தெரிவித்துள்ளன.
சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்தியாவுக்குள் தங்கம் கடத்தப்படுவது அதிகரித்திருப்பதாக அரசு தரப்பிலேயே அச்சம் வெளியாடும் நிலையில் தமிழகத்தின் தங்கக் கடத்தல் விவகாரம் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்கிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
இந்தியாவில் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி அதிகரித்திருக்கும் நிலையில் இந்தியாவிற்குள் தங்கம் கடத்தி வரப்படுவதும் வெகுவாக அதிகரித்துள்ளது. இதில் குறிப்பிடத்தக்க அளவு தங்கம் தமிழகம் வழியாக கடத்தப்படுகிறது. சென்னை விமான நிலையத்தில் நேற்று ஒரே நாளில் 12.5 கிலோ கடத்தல் தங்கம் பிடிக்கப்பட்டது. சில நாட்களுக்கு முன்பாக திருச்சி விமான நிலையத்தின் கழிப்பறை ஒன்றில் 2 கிலோ தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த நவம்பர் 1 தேதி மதுரையில் 9 கிலோ கடத்தல் தங்கத்தை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறையினர் பிடித்தனர். இந்தியாவிற்குள் சட்டபூர்வமாக வரும் தங்கத்தின் அளவு வெகுவாக அதிகரித்ததால் ஏற்பட்ட நடப்பு கணக்கு பற்றாக்குறையை சரி செய்யும் வகையில் கடந்த 2012 தங்கம் மீதான இறக்குமதி வரியை இந்திய அரசு அதிகரிக்க ஆரம்பித்தது. 2013 ஆகஸ்டில் இது 10% எட்டியது. இதற்கு பிறகுதான் இந்தியாவிற்கு தங்கம் கடத்தி வருவது ஒரு லாபகரமான தொழிலாக மாறியது. 2012-13 மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் நாடு முழுவதும் 150 கிலோ கடத்தல் தங்கத்தை பறிமுதல் செய்தனர். இதில் தமிழகத்தில் மட்டும் 60 கிலோ தங்கம் பிடிபட்டது. இந்த நிதியாண்டில் நவம்பர் மாதம் வரை தமிழகத்தில் 200 கிலோ தங்கத்தை பிடித்திருப்பதாக மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக கடல் வழியாக கடத்தப்படும் தங்கத்தின் அளவு வெகுவாக அதிகரித்துள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து பிபிசி தமிழோசையிடம் பேசிய மத்திய வருவாய் புலனாய்வுத்துறையின் கூடுதல் இயக்குநர் ஜெனரல் எம் பார்த்திபன், விமான நிலையங்களில் சுங்கத்துறை கிடுபிடியால் கடத்தல்காரர்கள் கடல் மார்க்கத்தை நாடுவதாக தெரிவித்தார்.
கடத்தல் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றால் ஆகாய மார்க்கம் அல்லது கடல் மார்க்கம் என்று பார்த்தோம். ஆகாய மார்க்கமாக கொண்டு வருவது விமானம் மூலியமாக கொண்டு வருவது தான் சாத்தியம். ஸோ அதற்கு கஸ்டம்ஸ் கண்ட்ரோல் இருப்பதால், விமான தளத்தில் இருப்பதால் மற்றும் செக்யூரிட்டி கண்ட்ரோல் இருப்பதால் இதை கொண்டு வருவது மிகவும் கடினமாக ஆகிவிட்டது. இப்பொழுது கடல் மார்க்கம் என்பது ஒவ்வொரு சென்டிமீட்டரோ இல்லை ஒவ்வொரு இன்ச்சோ வேலி போட்டு பாதுகாப்பு இல்லாத இருப்பதால் நேவி, கோஸ்ட்கார்டு, கஸ்டம்ஸ் இவர்களுடைய பெட்ரோலிங் இருந்தாலும் இதையும் தாண்டி ஊடுருவது முடியும் என்பதால் கடல் மார்க்கமாக வரும் கடத்தல் அதிகமாக இருக்கிறது.
கடந்த நவம்பர் 14 இலங்கையிலிருந்து கடத்தி வரப்பட்ட 18.5 கிலோ தங்கம் வேதாரண்யத்தில் வருவாய் புலனாய்வுத்துறையினரால் பிடிக்கப்பட்டது. தமிழகத்திற்கு கடல் வழியாக கடத்தப்படும் தங்கம் பெரும்பாலும் இலங்கையிலிருந்தே கடத்தப்படுகிறது. இரு நாட்டு கடற்கரைகளும் அருகருகில் இருப்பது கடத்தலுக்கு ஏதுவாக இருக்கிறது என்கிறார் பார்த்திபன்.
இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடல் மார்க்கமாக குறைந்த டிஸ்டன்ஸ், குறைந்த கணக்கீடு உள்ள மீனவர்கள் அதிகமாக மீன் படகுகள் அதிகமாக நடமாடும் இடம் ஏதுவாக இருப்பதால் மீனவர்களுடைய போர்வையிலோ அல்லது அந்த படகுகளின் போர்வையிலோ தங்கத்தை கடத்தி கொண்டு வருவது எளிதாக இருக்கிறது. மிகவும் சிறிய பொருளாகதால் இதை மறைத்து கொண்டு வருவதும் வெகு எளிதாக கொண்டு வருகிறது. அதனால்தான் இலங்கைக்கு மார்க்கமாக வரும் கடத்தல் தங்கம் அதிகமாக இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம்.
தற்போது இலங்கை அரசும் தங்க கடத்தலை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த அக்டோபர் மாத துவக்கத்தில் மாதகல்லுக்கு அருகில் ஒரு ஃபைபர் படகில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 45 கிலோ தங்கத்தை இலங்கை கடற்படை கைப்பற்றியுள்ளது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். தற்கொலைக்கு முயலும் செயலானது குற்றச் செயல் என்று கூறும் இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 309 நீக்கப்படும் என்று இன்று புதன்கிழமை இந்திய நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
தற்கொலைக்கு முயல்வது குற்றச்செயல் என்று கூறும் இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 309 நீக்கப்படும் என இன்று புதன்கிழமை இந்திய நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட ஒரு கேள்விக்கு பதிலளித்த மத்திய உள்துறை துணை அமைச்சர் ஹரிபாய் பார்த்திபாய் சௌத்ரி இதை அறிவித்திருக்கிறார். இந்திய சட்ட ஆணைக்குழு தனது 210th அறிக்கையில் இந்த குறிப்பிட்ட தண்டனை சட்டப்பிரிவை இந்திய அரசியல் சட்ட புத்தகத்திலிருந்து நீக்க பரிந்துரை செய்திருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சட்ட ஆணைக்குழுவின் இந்த பரிந்துரைக்கு இதுவரை இந்தியாவின் 18 மாநில அரசுகளும் 4 யூனியன் பிரதேச அரசுகளும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாகவும் அவர் தனது பதிலில் கூறியிருக்கிறார். இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 309 ஒருவர் தற்கொலைக்கு முயற்சி செய்து பழித்துக் கொள்ளும் பட்சத்தில் அவருக்கு ஓராண்டு வரை சிறை தண்டனை விதிக்கவும் மேற்கொண்டு அபராதம் விதிக்கவும் வலியுறுக்கிறது. இந்த சட்டப்பிரிவு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதா இல்லையா என்பதை விட இது மனிதாபிமானமற்ற செயல் என்று இந்திய சட்ட ஆணைக்குழு தனது அறிக்கையில் கூறியுள்ளது. இன்றைய அரசின் அறிவிப்புக்கு பெரும்பாலான சட்டத்துறை வல்லுநர்களும் சமூக ஆர்வலர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளார்கள். அதே சமயம் இந்த சட்டப்பிரிவை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் என்று வாதிடுபவர்கள் இந்த சட்டப்பிரிவை நீடிப்பதன் மூலம் தற்கொலை எண்ணத்தை குறைக்க முடியும் என்று கூறி வருகிறார்கள். ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் சிலர் கூட இந்த முடிவை விமர்சனம் செய்திருக்கிறார்கள். மும்பை காவல்துறையின் தலைவராக பணியாற்றி தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் மக்களவை உறுப்பினராக உள்ள சத்பால் சிங் அரசின் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்.
டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் நிர்வாகிகளுக்கான தேர்தல் தேதியை ஒத்திவைப்பதற்கான யோசனையை இந்திய உச்சநீதிமன்றம் இன்று புதன்கிழமை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மீண்டும் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் நிர்வாகிகளுக்கான தேர்தல் தேதியை ஒத்திவைக்கும் யோசனையை இந்திய உச்சநீதிமன்றம் இன்று புதன்கிழமை ஏற்றுக்கொண்டது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் உரிமையாளர் என் ஸ்ரீனிவாசன் தரப்பில் இன்று புதியதாக ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தன் மீதான குற்றச்சாட்டு குறித்து விசாரணைகள் முடியும் வரை தான் IPL முறைகேடு தொடர்புடைய விவகாரங்களில் தலையிட மாட்டேன் என்று என் ஸ்ரீனிவாசன் உறுதி அளித்திருந்தார். இதனை ஏற்றுக்கொண்டு அவரை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவர் பதவிக்கு போட்டியிட அனுமதிக்க வேண்டும் என்றும் அவரது தரப்பில் இன்று வாதிடப்பட்டது. எனினும் இந்த வாதங்களை நீதிபதிகள் தாக்கூர் மற்றும் இப்ராஹிம் கலிஃபுல்லா ஆகியோரை உள்ளடக்கிய அமர்வு ஏற்றுக்கொள்ளவில்லை. தொடர்ந்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தரப்பு வாதத்தின் போது IPL தொடர்பான வழக்கு விவகாரங்கள் முடியும் வரை அதன் நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கும் தேர்தலை தள்ளிப்போடும் யோசனை தெரிவிக்கப்பட்டது. இது குறித்தான வாதங்கள் நடைபெற்ற போது இந்த வாரியத்தின் தேர்தல் நடைமுறைகளை கண்காணிப்பதற்கு எதிராகவும் அதன் தீர்மானங்களில் வெளியார் தலையீடுகளை அனுமதிப்பதன் மூலமும் வாரியத்தின் சுயாதீன முறைக்கு அது இடையூறு ஏற்படுத்தும் என்றும் கருத்து கூறப்பட்டது. இதனை அந்த அமர்வு ஏற்றுக்கொண்டதால் வரும் December 17 நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட வாரியத்தின் நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலை அடுத்த ஆண்டுக்கு அதாவது January 31 ஒத்திவைப்பது என்று முடிவாகியுள்ளது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் செயல்பாடுகளில் நீதிமன்றம் குறுக்கிட விரும்பவில்லை என்று நேற்றைய விசாரணையின் போது கூறியிருந்த போதும் IPL விவகாரம் தொடர்பாக நீடிக்கும் சர்ச்சைகளுக்கு தீர்வு காண 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகளை உள்ளடக்கிய குழு ஒன்றை உச்சநீதிமன்றம் அமைக்க உள்ளதாக நேற்றே அறிவிக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரத்தில் முக்கியமாக கிரிக்கெட் விளையாட்டு ரசிகர்கள் இந்த போட்டிகள் மீதான நம்பிக்கையை இழக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்பதை வழக்கம் போல் இன்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அழுத்தமாக பதிவு செய்தார்கள்.
டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மேற்குக்கரை பகுதியில் இடம்பெற்ற ஒரு எதிர்ப்பு போராட்டத்தின் போது இஸ்ரேலிய ராணுவ வீரர்களுடன் ஏற்பட்ட ஒரு மோதலில் பாலத்தீன அரசின் அமைச்சர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். 2 முன்பு தாலிபான்களால் சுடப்பட்ட பாகிஸ்தான் பள்ளி மாணவி மலாலா யூசுப் சாய்க்கும் இந்தியாவில் சிறார் நலன் குறித்த செயல்பாடுகளை முன்னெடுக்கும் கைலாஷ் சத்யார்த்திக்கும் இன்று நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. மத்திய தரைக்கடலில் இந்த ஆண்டு 3400 பேர் மூழ்கி இறந்து போன நிலையிலும் இதுகுறித்து கண்டும் காணாத போக்கையே செல்வந்த நாடுகள் வெளிப்படுத்துவதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை அமைப்பின் தலைவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.